بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவுடைய தூங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் இஃத்திதால் வத்தவத்து, நடுநிலை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் ஏக இறைவனால் எப்பொழுது இந்த உலகத்தில் மனித சமூகம் தோன்ற ஆரம்பித்ததோ அன்றையிலிருந்து ஏக இறைவனாக ஓர் இறைவனாக ஒரு கடவுளாக அல்லாஹ் இருந்து கொண்டு காலத்திற்கேற்ப இறை தூதர்களை நபிமார்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி அனுப்பி இறை வேதங்களையும் மாற்றி அனுப்பி இறுதியாக இறை தூதராக முஹம்மது நபி அவர்களையும் இறுதி வேதமாக குர்ஆனையும் அல்லாஹ் தேர்வு செய்து இதற்கு பின்னால் நதியும் இல்லை வேதமும் இல்லை என்ற ஒரு முத்தாய்ப்போடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முடித்துவிட்டு இதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் உலகம் அழிகின்றவரை வரக்கூடிய அத்தனை மக்களுமே இறை தூதர் அவர்களையும் இந்த வேதத்தையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே அந்த கடந்த காலங்களில் வாழ்ந்த அந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களாக இருந்தாலும் அந்த இறை தூதர்களுடைய போதனைகளாக இருந்தாலும் சில விஷயங்கள் மாறுபட்டு அந்த மக்களுக்கு ஏற்றாற்போல் சில சட்டங்களை சொல்லிவிட்டாலும் கூட இறுதியாக இறக்கி வைத்த வேதத்திலும் சரி இந்த தூதரிடமும் சரி கடைசி வரை உலகம் அழிகின்றவரை வரக்கூடிய அத்தனை மக்களுமே ஏற்று நடக்கக்கூடிய அளவிற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதனால்தான் நாம் நடுநிலை என்ற ஒரு பெயரோடு இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்தில் பக்கராவில் 143 வசனமாக சொல்லுகின்ற பொழுது وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا உங்களை நாம் எப்படியாப்பட்ட சமூகமாக இந்த உலகத்தில் அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் உம்மதம் வசத்தா நடுநிலை சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் நம்மளை சொல்லி காட்டுகிறான். இப்ப நடுநிலை என்றால் என்ன? இதுதான் இன்றைக்கு நடுநிலைமை பற்றி தெரியாத சமூகமாக பல்வேறு தவறுகளை செய்யக்கூடியவர்கள் கூட அல்லது தவறுகளுக்கு வக்காலத்து வாங்குபவர்கள் கூட நாங்களும் நடுநிலைதான் என்ற அந்த ஒரு குணத்தோடு இருக்கிறோம் நடுநிலையோடு இருக்கிறோம் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இப்ப நடுநிலை என்றால் என்ன? நடுநிலை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்தெந்த கோணங்களில் பேசியிருக்கிறார்கள் என்ற சில விஷயங்களை நாம் பார்த்தாலே புரிந்துவிடும். நடுநிலை என்பது எது மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை பொறுத்தவரை உம்மத்தும் வசந்தா உங்களை நடுநிலை சமூகமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீ தப்பூர சுகதா மனிதர்களுக்கு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மறுமையில் என்ன நடக்கப் போகிறது? இந்த உம்மத் வசத் என்று சொல்லக்கூடிய நடுநிலை என்ற இந்த சமூகம், இந்த உலகத்தில் மாத்திரம் நடுநிலை சமூகமாக நடுநிலையோடு வாழக்கூடியவர்களாக இல்லாமல் மறுமையிலும் கூட ஒரு நடுநிலையோடு வந்து அல்லாவை சந்திக்கக்கூடிய அல்லாவுடைய மன்றத்திலே இந்த நடுநிலைக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பையும் பார்க்க இருக்கிறோம். அப்ப அந்த மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன என்பதை கடைசி பகுதியாக வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது எந்த மாதிரியான கோணங்களில் எல்லாம் நம்மை நடுநிலையாக அல்லாஹ்க்கிருக்கிறான், வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய பேச்சு குணாதிசயங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஒழுக்கங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலுமே ஒரு நேர்மை ஒரு நடுநிலைமை கண்ணோட்டத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் தெளிவாக சொன்னார்கள், இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கம் எப்படியாப்பட்ட மார்க்கமாக அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் கடினமான கஷ்டமுள்ள மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கவில்லை, மாற்றமாக லேசான மார்க்கமாக எல்லோரும் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக அந்த அந்த மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மார்க்கத்தில் உள்ள மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கடினம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது கடினமே கிடையாது, மார்க்கத்தை பொறுத்தவரை ரொம்ப லேசாக எளிமையானதாக எல்லோரும் பின்பற்றத்தக்க ஒன்றாக எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக அந்த ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் அந்த மார்க்கத்தினுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு சொன்னா நடுநிலை எப்பொழுதுமே அது பயன்படுத்தப்படும். ஒரு கட்டத்தில் பயன்படுத்தி இன்னொரு கட்டத்தில் பயன்படுத்த முடியாத விஷயம் அல்ல. சில பொருள்களை பார்க்கலாம், இந்த போட்டிருக்க கலர் இது இன்னும் கூடாயிருச்சுன்னா போட முடியாது, போட்டாலும் தாங்காது உடம்பு. அதே மாதிரி ஜாக்கெட் அது இதுன்னு போட்டுட்டு வரோம், இதை வந்து ஜூன் ஜூலைல வந்து போட்டுட்டு வாங்கன்னு சொன்னா நம்மளை பார்த்தோம்னு சிரிக்க வர்றான், பாருங்க என்ன மாதிரி போட்டிருக்கான் பாருங்க, அடிக்குதுங்க உள்ள வந்து 50 டிகிரி 55 டிகிரி அடிக்குது. அங்க வந்து உள்ள வந்து ஏசி வச்சா தான் சரியா வரும், 18 டிகிரியில ஏசியில இருந்தா தான் நல்லா இருந்துச்சு, ஓரளவு குளிரா இருக்கும். ஆனா இவ பாருங்க குளிர் காலத்துல உள்ள சட்டையை போட்டு வரான்னு சொல்லி பேசுவார்கள். ஒருவேளை தெரியாம நடந்து விட்டாலும் கூட அது ஒரு ஏசிக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப உலகத்தினுடைய நிலைமைகள் அதான். அதே மாதிரி காலையில என்ன சாப்பிடுவோம், லைட்டா ஃபுட்டு சாப்பிடுவோம், ஒரு இட்லி தோசை இது மாதிரி அல்லது சாண்ட்விச் இது மாதிரி சாப்பிடுவோம் காலையில உட்காந்து. இப்ப மதியம் இருக்க பிரியாணி காலையில ஒரு 7 மணி 8 மணிக்கு உட்காந்து தின்னுட்டு இருந்தா வந்து உள்ள பார்த்தா வச்சுங்க என்னப்பா, ஆஹா இது மனித இனம் அல்ல, வேறு ஏதோ ஒரு இடம் உள்ளே குடி இருக்கிறது என்று ஓடி போயிடும் பயந்து. ஏன்னா எதார்த்தம் என்னன்னா அது புரிஞ்சு வச்சிருக்கேன், இதுதான் இந்தந்த காலத்தில் இந்தந்த நேரத்தில் இதுதான் செய்யப்பட வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு மாற்றமாக யார் செய்தாலும் அதை வந்து அங்கீகரிக்க மாட்டோம். ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அப்படி இல்லை, காலையில் நீங்கள் எழுந்தாலும் அந்த மார்க்கம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும், மதியம் அப்பொழுதும் உங்களுக்கு உகந்ததுதான், மாலை நேரம் அப்பொழுதும் உங்களுக்கு ஏற்றமான மார்க்கம், இரவு அப்பொழுதும் ஏற்றம், நடு திசையிலே உங்களை எழுப்பி மார்க்கத்தை நீங்கள் பாடப்படுங்க பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது அப்பொழுதும் அந்த மார்க்கம் மார்க்கமாகத்தான் இருக்கும். எல்லா காலத்திலும் 24 மணி நேரமும் அந்த மார்க்கம் பின்பற்றப்படுவதற்கு மிக இலகுவானது எளிமையானது லேசானது என்ற அடிப்படையில் தான் அந்த மார்க்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். அப்ப அந்த மார்க்கத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது எல்லாமே ஒரு நீற்றலா ஒரு நடுநிலைமையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க. சிலர்கள் என்ன ரொம்ப இமோஷனல் ஆயிட்டான், திடீர்னு பார்த்தா கேள்வி என்ன வருது தெரியுமா, நான் காடு சுபுல அதாவது வந்து சுபுக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, 4 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, இப்ப இவருக்கு ரொம்ப ஆசை தகஞ்ச சொல்லணும், ஏன்னா வித்தெல்லாம் தொகுதி படுத்தாச்சு, 4 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு, இப்ப நான் என்ன செய்யறேன், வித்திரு சொல்லுங்க ஏதாவது சட்டம் சொல்லுங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் சட்டம் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாதுப்பா, எந்திரிச்சு சொல்ல முடியாது. அல்லாவை வந்து கேலிக்கூத்தாக வழங்குவதற்கு அல்லா நம்மளை படைக்கல, எதுவுமே ப்ராப்பரா திட்டம் போடும். நான் வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு தகஞ்சு சொல்ல முடியுமா, வித்திரு சொல்லுதாதீங்க, அல்லாவுடைய தூதருடைய கட்டளாது கடைசி துணையாக உங்களை வித்திர ஆக்கணும். நீங்கள் உங்களுக்கு முழிப்பு வந்த உடனே அல்லது எப்ப நேரம் வந்து பாஸ் பண்றதுக்காக போன் பண்ணி பேசுறோம் சிலர்கிட்ட, அது மாதிரி இவர்களுக்கு தூக்கம் போயிடுச்சு, 4 மணிக்கு நல்லா முடிப்பு வந்துருச்சு என்று சீட்டுப்பட்டார்கள் சொல்லுவோம். சொல்லி விரும்பினால் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியுமா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் ரப்பை வணங்க முடியுமா? நீங்கள் வணங்குவதா இருந்தால் அந்த வித்திரை சொல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சகஜம் சொல்ல முடியும். எந்திரிச்சாச்சு என்ன செய்யும்? குரான் ஓது, ஜிக்ர் செய்யி, துவா செய்யி, அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு, இதைத்தான் செய்ய முடியும். தொழுகையே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். அது மாற்றுக்கருத்து உள்ளவர்கள் இருப்பாங்க, தொழுக ஒரு ரக்காத தூந்துட்டு ரெட்டையாக்குங்க, திரும்ப கடைசியை வித்து சொல்லுங்க, இதெல்லாம் மாற்றுக்கருத்துக்கள், இதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நேரடியாக தெளிவு என்ன? அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சடீசு துணியாக வித்தனை ஆக்குங்கள், வித்தனை ஆக்கியாச்சு. அதற்கு பின்னாடி நான் எதிர்க்கிறேன். அப்ப எதிர்க்க எது செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டியதுதான். எதுக்கு சொல்லவரின்னு சொன்னா, அப்ப திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் எதிர்ப்பு விரும்புகிறாங்க. அப்ப ஏன் இஷ்டத்திற்கு என்ன செய்ய முடியாது? நான் சொல்கிறேன் என்று எண்ணினாலும் கூட சொல்ல முடியாது. என் இஷ்டத்திற்கு வணக்க வழிபாடுகளை செய்கிறேன் என்று சொன்னாலும் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் என்ன செய்ய வழிகாட்டு அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை வந்து எனக்கு பின்பற்ற வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கொள்கை சார்ந்த விஷயமாக எதை சொன்னார்களோ அதைத்தான் கொள்கையாக எனக்கு பின்பற்றணும். ஊர்ல உள்ளவர்களுடைய கொள்கை நமக்கு அவசியம் அல்ல, உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறார்கள் அது நமக்கு அவசியம் அல்ல. கொள்கை சார்ந்த விஷயமாக, அகீதா சார்ந்த விஷயமாக இறை தூதரவர்கள் எப்படி நமக்கு போதித்தார்களோ அது மட்டுமே கொள்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான கண்ணோட்டத்தோடு சொல்லப்பட்டது, எல்லோரும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள மார்க்கமாக இந்த இறை தூதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறாங்க. அதனால பாருங்க, வரம்பு மீறினார்கள். யாரு? ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த நசாரா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து வரம்பு மீறினார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சூரத்து மாயிதாவில், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லா தக்லு ஃபி தீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள், எல்லை மீறிவிடாதீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லி திட்டம் போடப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கொள்கை தான் என்று திட்டம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கொள்கை விஷயங்களில் நீங்கள் மாறுபடவே கூடாது, வரம்பு விடுதல் கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறாங்க. காரணம் என்ன? என்ன செஞ்சாங்க? அந்த வசனத்துடைய தொடர்ந்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வும் மீது கடுமையான முறையில் குற்றம் சாட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாமர்கள் அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமர்கள் அல்லாஹ்வுடைய குமாரன், ஏன்னா ஒரு வித்தியாசமான முறையில் அவர்கள் பிறந்தார்கள். தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு அதிசயமான ஒரு பிறவியாக அல்லாஹ் அவர்களை படைத்தார்கள். அப்படி படைத்ததுனால அவர்களுக்கு ஏதாவது ஒரு முத்திரை குத்த முடியுமா? என்ன நடந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாமர்கள் கடவுளுடைய குமாரர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் மீது பிரம்மாண்டமான இட்டுக்கட்டை செய்து அவர்கள் வழிகேட்டில் போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரை நடுநிலைமையோடு எனக்கு அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை பின்பற்றுவதற்காக இறை தூதர் மூலமாக அழகான வழிகாட்டுதலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கூட ஒரு லிமிட், எல்லையை மீறி புகழக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பாதுகாத்தாங்க. காரணம் என்ன? எப்படி வரம்பு மீறி ஈசா அலைஹிஸ்ஸலாமர்களை புகழ்ந்ததினால் அந்த அந்த அசீதா என்று சொல்லக்கூடிய அடிப்படை அங்கு தகுத்தறியப்பட்டதோ அந்த கிறிஸ்துவ வருத்தத்தில், அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்தத்தை அவர்களுக்கு கொடுக்கும் விதமாக மாற்றினால் அவர்கள் வழிநேற்றில் போய்விடுவார்கள் என்பதற்காக அவனை கவனித்தார்கள். நானாக இருந்தால் கூட ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையை மீறி நீங்கள் புகழக்கூடாது என்று உச்சவரம் எதிரியில் நான் செல்லலாடுகிறவர்கள் வரைமுறையாக தந்தார்கள். அதனால இன்னைக்கு மார்க்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் உள்ளவர்கள் நிறுத்தி வரம்பு மீறி அல்லாஹ்வுடைய தூதரை எந்த அளவுக்கு புகழ வேண்டுமோ புகழ்ந்தார்கள். இப்படி புகழ்வதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? அல்லாஹ்வுக்கும் நமக்கு உண்டான தொடர்புகள் என்ன? நாம் ஒரு சாதாரண சாமானிய மனிதன்தான். ஆனால் ரப்பு என்பவன் பேர் அறிவாளர் மாத்திரமல்ல, பேர் அன்பாளர் மாத்திரமல்ல, அவனை போன்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் கூட அவன் நாம் செய்வதை உற்று நோக்கி, நாம் செய்யக்கூடிய நல்லதங்களை எல்லாம் சில வேலைகளை ரசித்து அதை வந்து அதற்கான கூலிகளை கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்திகள் எல்லாம் நிறைய கிடைக்கிறது. அதே போல என்னுடைய அடியான நபியை கேட்கிறார்கள், என்னை பற்றி கேட்கிறார்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லச்சனான், எவ்வளவு பெரிய வார்த்தை! இன்னைக்கு ஒரு மந்திரிகளையோ அல்லது ஒரு தலைவர்களையோ பார்ப்பதாக இருந்தால் அவர்கள்ட்ட வந்து நெருங்குவதற்கு பல என்னென்ன சட்டங்கள் உண்டு, பல விதிகள் உண்டு, பல விதிமுறைகள் உண்டு, பாதுகாப்பெல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீ இதை என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். ஆனால் ரப்பு என்பவன் அப்படி அல்ல. நீங்கள் எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டாலும் செய்ய என்று கேட்கலாம், எங்கிருந்து வேண்டாலும் கேட்கலாம், எவ்வளவு பெரிய கூட்டத்திலிருந்து வேண்டாலும் கேட்கலாம், உங்களுக்கு நான் சதீவமாக இருக்கிறேன் சொல்லி தருகிறான். எவ்வளவு பெரிய பாடம் அது! அதிலும் இன்றைக்கு வரம்பு மீது நடந்து விட்டது. என்னுடைய ரப்பை நான் நெருங்க முடியாது, என்னுடைய ரப்பினத்தில் நெருங்கி நான் கேட்க முடியாது. எனவே என்னுடைய ரப்பால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் நல்லவர்களாக உலக மக்களால் சான்று வழங்கப்பட்ட அந்த நல்லவர்களுடைய கபர்களில் சென்றுதான் நான் உதவி தேட முடியும் என்று சொல்லி வரம்பு மீறக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். ஆனால் நடுநிலைமையோடு அல்லாஹ் சிந்திக்க சொன்னான், உன்னுடைய அறிவு வந்து எப்படி சிந்திக்க வேண்டுமோ அப்படி அழகா சிந்திக்க சொன்னான். அதனால சொல்ல சொல்றான், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அழுத்தி அழுத்தி ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். இவ்வளவு எக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் ரப்படத்துல குறித்து பாக்கியா மூலமாக மடக்கி மடக்கி சொல்லிவிட்டு அந்த ரப்பை நெருங்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மளை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே பார்த்தால் அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை விஷயங்களில், அந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள், அடிப்படை பண்டமன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏராளமான முரண்பாடுகள் எல்லை மீறி வரம்பு மீறி சென்று அல்லாவையே ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு அல்லாவுடைய கூதிரையை ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு இஸ்லாமியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். யாரு? அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் எல்லை மீறி சென்றார்கள் தங்களுடைய நபிமார்கள் விஷயத்தில் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே நடுநிலையோடு அல்லாவை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாவுக்குண்டான இலக்கணங்கள் என்ன, அல்லாவுக்குண்டான தன்மைகள் என்ன, அதேபோல அல்லாவுடைய தூதருக்குண்டான இலக்கணம் என்ன, அவருக்குள்ள தன்மைகள் என்ன, அல்லாவுடைய இதர அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நல்லோர்களுடைய அவர்களுக்கு உள்ள தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நடுநிலை பார்வையோடு யோசிக்கிறவர்களுக்கு தான் அது வந்து புரியும். அது புரியாதவர்கள் தான் இது போன்ற வழிகேட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது கொள்கை சார்ந்த விஷயமாக பார்க்கிறோம். அதே போல அடுத்து என்ன, இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளில் பார்த்தால் கூட இன்னைக்கு ஒன்னு எஸ்டாப்ளிஷா இல்லாததெல்லாம் செய்யக்கூடியதா போகுது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அடிமட்டம், ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறது. ஆனா இப்படி செய்ய சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை ஒரு நடுநிலைமையோடு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வணக்க வழிபாடுகள் அமைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அதனால சொன்னாங்க, யா யுகன்னாஸ் மனிதர்களை என்று அழைத்து விட்டு குதூமில் ஆமாலி மாசத்தையே போடும், உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல அறங்களில் சக்தி பெற்று இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து நடங்கள். நீங்கள் தடை விளைகின்றவரை அல்லாஹ் தடைவடைய மாட்டான். அல்லாஹ்வுக்கு தடைவடைதல் என்பதே கிடையாது. அதாவது நீங்க தடவடைந்தீங்க, அந்த தடையை அடைவதற்கு முன்னாடி நீங்கள் அந்த சக்தி இருக்கிறதே அதுவரை நீங்க இருக்கீங்க, உங்களுடைய அமல்களை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். வைந்த அகம்பல் ஆமாலி மாதான புகாரில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பிரியத்திற்குரிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது நிரந்தரமாக செய்யப்படக்கூடிய அவளாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அது குறைவாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்கள் சகஜத்தும் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கணும், அது புரியல உங்களால பலவீனம் உங்களுடைய இயலாம. அப்ப அல்லாஹ்வுடைய வந்து நீ சண்டடைவீங்க, நான் வந்து முடிஞ்சா என்ன செய்யணும், ஒரு ரெண்டு நாள் போடு நாள் நாலு நாள் வாரத்துல அல்லது மாசத்துல இத்தனை நாள் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வந்து ஒரு ஒப்பந்த மாதிரி நம்ம மனத்துல வச்சுக்கிட்டு செய்து கொண்டு அதை மட்டும்தான் செய்யக்கூடியதால கூட அல்லாஹ் வரவேற்கிறான். ஆனால் அதை விட்டு விட்டு ஒரு நாளைக்கு செய்கிறது, நாலு நாளைக்கு செய்கிறது இல்லை, இஷ்டம் போல எந்திரிக்கிறது, இஷ்டம் போல வந்து செய்யாமல் இருக்கிறது, இப்படி இருக்கிறது வர இது அல்லாவே கேள்வி செய்யும் விதமாக இருக்கக்கூடியது. இதைத்தான் அல்லாவுடைய ஒரு சொல்றாங்க, நீ மா தாம அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இன்னும் கல்ல அது மிக குறைவாக இருந்தாலும் சரி அது நிரந்தரமாக அது சரியான முறையில் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா ஹுயிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரை, எனக்கு இரண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டு நீங்கள் இரண்டில் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்று சொன்னால், அஹதுஹுமா ஐஸரும் அல்ஆகர், ஒன்றில் இன்னொன்று எது இலகுவாக இருக்கிறதோ அதைத்தான் தேர்வு செய்வது என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எந்த மாதிரி மார்க்கத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு கரடும் போடாக பின்பற்ற முடியாத மார்க்கத்தில் நாம் இல்லை, மாற்றமாக நான் பின்பற்றுவதற்கு எளிமையான ஒரு வணக்க வழிபாடுகள் உள்ள மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை இறை தூதரவர்கள் தேர்வு செய்வார்கள் என்ற அந்த சிறப்பை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இரண்டு விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டில் எது எனக்கு இலகுவாக இருக்கிறது அதை எடுத்துக் கொள்வேன். ஆனால் அந்த இலகு என்பதை கூட எவ்வளவு பெரிய நிபந்தனை போறாங்க தெரியுமா, இல்லா இஃதாரன் ஐசர்ஹுமா மாலம் இப்புன் இஸ்மன், அப்படி நான் மிக இலகுவாக வேண்டும் என்று சொல்லி தேர்வு செய்கின்ற பொழுது அந்த இலகுவானது பாவம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அது பாவமாக இருந்தால் இந்த இலகுவை விட்டுவிட்டு எது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதோ கஷ்டமாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்வேன் என்று நபிகள் நாயகம் சிறந்தாளர் சொல்லிவிட்டு, பையன் காண இஸ்மன் காண அபாதன் நாசி மின்ஹூ, ஒருவேளை அது தீவை என்று எனக்கு தெரிந்தால் வெகு தூரத்தில் அதை விட்டு சென்று விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் இந்த ஹதீஸ் கரணங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் தேர்வு செய்து விட்டார்கள். இனிமேல் நாம் தேர்வு செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. இனி இந்த மார்க்கத்தில் நாம் தேர்வு செய்து இது நல்லது இது கெட்டது இது லேசானது இது கடினமானது என்று சொல்லப்படாத அளவிற்கு எல்லோரும் பின்பற்றக்கூடிய அளவுக்குண்டான ஒரு மார்க்கமாக ஒரு வணக்க வழிபாடாக மிக இலகுவை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தேர்வு செய்தார்கள். அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் முடியும் என்ற இலக்கணம் கூடு செய்திருக்கிறார்கள். நடுநிலைமை பேடு செய்திருக்கிறார்கள். எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட வர்றாங்க. யா சலாஹத்து ரஹத்து நீலா உயூத்தி அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலூனா இபாதத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணு நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகளை குறித்து கேட்டார்கள். இங்கதான் வணக்க வழிபாடுகளை குறித்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி வணக்க வழிபாடு செய்தார்கள்? அப்ப அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் வணக்க வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே கேட்டுக்கிறார். கேட்டுக்கிட்டு உடனே சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வாயின நஹனு மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத உஃபிர லஹு மா தக்கதம மின் ஸம்பிஹி வ மா தாஅஹர். அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். முன் அடி பின்னாடி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் இரவுலே கொஞ்ச நேரம் தொழுவார், கொஞ்ச நேரம் தூங்குவார், மனைவியோடு என்ன செய்வார், இல்லறத்தில் கூடுவார், கூடாமல் இருப்பார், சில நாட்கள் நோம்பு பிடிப்பார், நோம்பு பிடிக்காமல் இருப்பார். இது இறைப்புவதற்கு வேண்டாலும் சரி, ஏன்னா அவர் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர். ஆனால் நானோ பாவி, எனவே நான் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன் என்று சொல்லி மூன்று பேர்களுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள். பையனே உசல்லில்லையில் அவதா, ஒருவர் சொல்கிறார் இரவு முழுவதும் நின்று தொழுது கொண்டே இருப்பேன் ஒருவருடைய வாக்கு மூலம். மக்காலாக அசோமத்தகர் இன்னொருத்தர் சொன்னாரு, வலா அப்தேர் நான் நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன், நோன்பை விடவே மாட்டேன் என்று இரண்டாம் அவர் சொன்னார். வக்கால ஆகர் அல ஆசதில் நிசா நிசா பலா சவ்வது அவதா. மூன்றாம் அவர் சொன்னார், நான் பெண்களை விட்டு ஒதுங்கி வாழப் போகிறேன், திருமணமே முடிக்க மாட்டேன் என்று சொன்னார். பார்க்கறது நல்லா தானே தெரியுது. இந்த நேரம் இங்கே இஸ்லாத்துல கிடையாது. நீங்க வருஷம் முழுவதும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இல்லை. இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் ஆக்கவில்லை. பார்க்கறது நல்லா தெரியும், நல்லதுதானே, நல்லதானே யார் சொல்லணும், நல்லதானே யார் சொல்லணும், சொல்லிக் கொடுக்கறது யாரு? ஒண்ணு அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். ஓ இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. 20 ரக்காத்து இன்னைக்கு தொழுகிறான் பாருங்க, தொழுகிறது கேட்டா நல்லதான், நல்லதான் யார் சொல்லணும், உனக்கு யார் சொல்லித்தரணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரணும். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை ரக்காத்து இரவில் சொல்கிறார்கள்? கணக்கு இருக்கு, ஹதீஸ் இருக்கு, தெளிவா இருக்கு. அதற்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒன்று அது வந்து லைஃபா லைஃப் இல்லையா என்று சொல்லப்படாத அளவுக்கு முத்திரை வைத்த உலக மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட புகாரில் இருக்கிறது 11 ரக்காத்துக்கு மேல் தொடவில்லை என்று சொல்லி இதுக்கு மேல மக்கா மேல அவங்களுக்கு ஆதாரம் சொன்னா புகாரில் ரசூல் செஞ்சிருந்தது ஆதாரம் இல்லையா? எங்க போயிட்டான் பாருங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா வணக்க வழிபாடுகளில் இல்லை இல்லை அங்கே நிறுவனமே இல்லை. அப்ப என்ன நடக்கிறது? மூணு பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியா பார்த்தா நல்லா தெரியும். பரவாயில்ல, கல்யாணம் முடிக்காம இருப்பாரு. இன்னொருத்தர் பகல்லாம் நோவு பிடிச்சிட்டே இருப்பாரு, இன்னொருத்தர் இரவு முழுவதும் வணங்கிட்டே இருப்பாரு. இதுல என்ன தப்பு? இது உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அங்க பாருங்க சொல்லலன்னு சொன்னா இந்த மாதிரி பிதேத்துவாதிகளுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து 20 ரக்காத்துல 200 ரக்காத்து கூட உண்டாக்கி இல்லாத இல்லாத குளிர்கள் எல்லாம் தூந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அல்ல பாதுகாத்து தான் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அருகில் இருந்தாங்க. ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹிம் அவர்கள் பார் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அன்புமுள்ளதி குல்தும் கதா வகதா, நீங்கள் தான் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டீர்களா இப்படி இப்படி என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு ஆமா வல்லாஹி இன்னில் அக்ஷாக்குமுல்லாஹ வாத்தகாக்குமுலஹு, நிச்சயமாக நான் அல்லாவை அதிகமாக அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன். உங்களை விட அல்லாவை என்ன செய்ய அதிகமாக அஞ்சக்கூடியவனாக அதிகமாக பயப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய நான் லாக்கின்னி அசூது வாக்தேர், சில நாட்கள் நோம்பு நோக்கிறேன், சில நாட்கள் நோம்பு நோக்காமல் இருக்கிறேன். சில வேளைகளில் நான் தொழுகிறேன், சில வேளைகளில் நான் என்ன செய்ய இரவுல தொழுகாமல் இருக்கிறேன். அதே போலவாக நான் வந்து பெண்களை மனம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சுண்ணத்தி பலேசமின்றி என்னுடைய இந்த வாழ்க்கை நிறை திட்டத்தை சுண்ணத்தை விட்டு எவன் புறக்கணித்து வாழ்கிறானோ அவன் என்னை சார்ந்தவர் அல்ல. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீம் என்று அறிவிக்கிறதுனால பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுதானே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த மக்கள் யோசிக்க வேண்டும். நன்மைதானே என்று சிந்திக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் யோசிக்க வேண்டும். நன்மை எதுவாக இருந்தாலும் இறைப்போது அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகான்கள் என்ற பேர்ல வந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய முத்திரை நாம குத்தியவர்கள் சொன்னாலும் சரி, அது எதுக்குமே இந்த மார்க்கத்தில் ஈடுபடாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வாழ்க்கை முறையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் வணக்க வழிபாடுகள் என்ன செய்யக்கூடாதுங்க, எல்லை மீறி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத வணக்கு வழிபாடுகளை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான செய்தி. அதே மாதிரி பாருங்க, இந்த நேர்ச்சி நேர்ச்சியில பாத்தீங்கன்னா எத்தனையோ நேர்ச்சிகள், இந்த நேர்ச்சியை தயவுசெய்து செய்யாதுங்க. நேர்ச்சியினால ஒரு லாபமே கிடையாது. அல்லாவுடைய கூறு மிக தெளிவா சொல்றாங்க, அல்லாவுக்காக நீ நேர்ச்சி செய்யலாம், ஆனா செஞ்சீங்கன்னா அது ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமோ, ஒன்றுமே கிடைக்காது. அதன் மூலமாக கஞ்சிர்களுடைய பொருள் தான் என்ன செய்யப்படும், செலவழிக்கப்படுகிறது என்று சொல்றாங்க. ஆனா ஒருவேளை நீங்கள் செய்து விட்டால் அல்லாவுக்காக நிறைவேற்ற வேண்டும், அதில் கூட எல்லை மீறக்கூடாது. ஆனா பாருங்க, ஒரு சம்பவம் நடக்கிறது. அல்லாவுடைய ஒரு நீல் நாயன் சலல்லாவுடைய சிலவர்கள் ஒரு தடவை இப்படி என்ன செய்யறாங்க, மெம்பர் நின்றுட்டு இருக்கும் பொழுது இது ரஜுலின் காயில், ஒரு மனிதர் என்ன செய்யறார், நின்று கொண்டிருக்கிறார், வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கேட்கப்பட்டது, அப்படி ரொம்ப நேரம் நிற்கிறாரு என்ன அப்படி சொல்லி கேட்கிறாங்க. பக்கால் சொன்னாங்க, அபு இஸ்ராயில், அவர் பேர் அபு இஸ்ராயில், நதர அவர் நேர்த்தி செய்திருக்கிறார், ஐயப்பூமி சூரியனில் நிற்க வேண்டும், அதாவது சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது, வெயில்ல நிற்கணும் அப்படின்னு சொல்லி நேர்த்தப்பட்டு வலா எப்போது உட்கார மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. வலா எஸ் நிழல் படக்கூடாது, வெயிலுடைய அந்த கடுமை உணரணும் அப்படிங்கிற மாதிரியும், வலா எத்த கல்லமும் பேச மாட்டேன் என்றும் நோன்பு நோட்டிருக்க என்று சொல்லி, இவ்வளவு எவ்வளவு, ஒன்னு வெயில நிற்கிறது உட்கார மாட்டேங்கிறது, நிழல் படக்கூடாதுங்கிறது, அதே போல பேச மாட்டேங்கிறது, அதே போல நோன்பு பிடித்திருக்கிறது, இந்த ஐந்தையும் உள்ளடக்கித்தான் இந்த வெயில்ல கடுமையா நிற்கிறார். ஏன்னா வந்து நோன்பு வச்சிருந்தமே இல்லை, வெயில நிற்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. இதெல்லாம் அல்லாவுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி செய்கிறார் என்று சொன்ன உடனே காலநிதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொன்னார்கள், உருவும் பள்ளிய தக்கல்லம், அவருக்கு ஏவுங்கள், அவர் பேசட்டும் என்று சொன்னார்கள். இப்படி பேச மாட்டேன் என்று சொல்லி இப்படி வீம்பு முடிப்பது, இப்படி நேர்த்தி செய்வது அல்லாவுக்கு தேவையில்லாதது. வள்ளிய செல்ல அவர் நிழலில் வரட்டும், வள்ளிய பொது உட்காரட்டும், வள்ளி திம்மு சௌமகு, நோன்பை வேண்டால் அவர் பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்க முடிகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லையை மீறி எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு திருத்திருக்காங்க. திருத்தலை என்று சொன்னால் மீண்டும் சொல்வது போல விதிவு செய்யக்கூடிய மார்க்கத்தில் இல்லாதது பொல்லாததை உண்டாக்கி 90 விழுக்காடுக்கு மேல் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிகளான அந்த வழிமுறையை பின்பற்றி நரகத்தில் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும், அல்ல பாதுகாத்துட்டான். ஆனால் இந்த நடுநிலை சமூகம் என்ன செய்யல, அது புரியல. அல்லாவுடைய கூதரை என்ன மாதிரியான வணக்க வழிபாடுகள் சொன்னார்கள் என்பதை புரியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல செலவினங்களில் எப்படி நடக்க வேண்டும், அதற்கும் ஒரு நடுநிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், அதே சமயத்தில் வீண்வரையும் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வீண்வரையும் செய்துட்டோம் சொன்னா, இந்த வீண்வரையும் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தராது, மாற்றமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ் சொல்றான், வலா சஜியல் எதக்கம் மகுலூலத்தன் இலா உணுக்கை, அதாவது வந்து கையை கட்டப்பட்டவனாக நீ என்ன செஞ்சிடாத ஆகிவிடாது, அப்படின்னா என்ன செய்ய செலவழிக்காதவனாக இருந்து விடாது. அதே சமயத்தில் வலா தபுசு துகா புல்லல் பஸ், அல்லது உரேடியாக வந்து கையை விரித்து செலவழிக்காத அது மாதிரி ஆகிடாத, ரெண்டுக்கு நடுமையோ இல்லை நடிகனால. இன்னைக்கு இருந்தா நம்ம மார்க்கத்தில் பார்க்கிறோம், பல ஆளுகள் பல டைப்பை பார்க்கறோம், ஒன்றும் கஞ்சனா இருக்கான், ஒரு பைசா செலவு மாட்டான், எதுக்கு சேர்க்கிறானே தெரியல. சேர்த்துட்டு உன கொண்டு அடக்கம் பண்ண போகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ள சுத்தி தான், அல்ல ஃபுல்லா சுத்தி கொண்டு போய் உள்ள போய் அடக்கம் பண்ணிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு வரும் நீங்க பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா 500 செலவு, 500 செலவுக்காக வேண்டி ஓடி 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 உடைச்சுக்கிட்டே இருக்கிறான். எதுக்காகனு தெரியல, வாரிசுகளுக்காக வேண்டி என்று சொன்னால் கூட வாரிசுகளுக்கு ஒரு லிமிட் வேணும், அதுக்கு மீறி வச்சிருப்பா வாரிசுகளும் வழிவேட்டில் போயிடும். இன்றைக்கு பலர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாதாரம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரை உருவாக்கும். அதனால அல்லாவுடைய சூறு பொருளாதாரத்தை நேசிக்கல, பொருளாதாரத்தை நேசிக்காமல் வாழ்ந்தார்கள். நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு தொழில்துறையை செய்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வணிக தொழில் செய்தவர் தான் ஹதீஜா அம்மா அவர்களுக்கு, சாதாரண ஒரு மனிதரா, வியாபாரத்தில் வந்து ஒண்ணுமே இல்லாத மூளை இல்லாத அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதா, நல்லா பாதுகாக்கணும். நல்ல பிரில்லியண்டாக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல ஆடுகள் ஆட்டு பண்ணைகள் ஆதமை திருக்கிறார்கள் என்ற செய்தி எல்லாம் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வியாபார திறமை சிந்தனை உண்டு அல்லாவுடைய தூதருக்கு. ஆனால் ஏழ்மையாக வாழ்கிறதை விரும்பினார்கள். காரணம் என்ன, இது என்றைக்கு உள்ளே வருகிறதோ நம்மளை ஆட்கொண்டு நம்மளை வந்து விளையாட ஆரம்பித்து நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய்விடும். அதனால தான் பார்க்கிறோம் இன்றைக்கு ஒன்றும் செலவழிச்சான், கூடுதலாக செலவழிக்கிறான், இது ரொம்ப கம்மி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈட்டு பிடிக்கிறான், எதுக்கு பிடிக்கிறானே தெரியல, அல்லாஹ் சொல்ற இப்படி எல்லாம் இருக்காத, ரெண்டுக்கும் மத்தியில் இரு. பாருங்க சஹாபாக்கள் வந்து எந்த அளவுக்கு கேட்டாங்க பாருங்க, கூடுதலாக ரொம்ப எஸ்டாப்ளிஷா வந்து கேட்டாங்க. அதை நிறைய பார்க்க முடியுது. சாதுபடி அபிமக்கா போன்றவர்கள் என்னுடைய முழு சொத்து என்று அல்லாவுக்காக கொடுத்துறேன். அதே மாதிரி ஓடுறாரு, ஓடி போன உடனே என்ன செய்யறாரு, தண்ணியில் இறக்கிறாரு, இறச்சி இறச்சி முடிச்ச உடனே கூலி ஏற்கிறாங்க, கூலி கட்ட உடனே கையில் நிறைய பெருசு முழுத்துறாங்க. இதுதான் அவர் தெருவு ஓடி சுத்து, ஓடி கொண்டு வந்து அல்லாவுடைய குதிரை. இதை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போர்க்களத்துக்காக வேண்டி போர் அறிவிப்பு செய்திருக்கிறீங்க, இதை வச்சுக்கிடுங்க. எப்படியாப்பட்ட சமூகம் பாருங்க, இருப்பதை கொடுப்பதும் இருப்பதை மொத்தமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தது. அதை கூட அல்லாவுடைய நிறுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து என்ன செய்யற, கையை விரிக்காத மக்களாக இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட சமூகமாக அல்லாவுடைய கூட நம்மை வளர்க்கல. அல்லாஹ் நம்மளை விரும்பல. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வல்லதீன அன்பகோ இபாது ரஹ்மான் எப்படி இருப்பார்கள், அவர்கள் செலவழித்தால் லம் யஸ்ரிஃபு வலம் யத்ரு வகான பைனதாலே கவாமா, கஜசமமாட்டார்கள், வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், மத்தியஸ்தராக இருப்பார்கள், நடுநிலையோடு அவர்களுடைய அந்த செலவினங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆகக்கூடிய ஏராளமான செய்திகள் நடுநிலை பேர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆனால் நடுநிலை என்ற பெயரில் இன்னைக்கு என்ன செய்யணும் சொன்னா, எல்லா விஷயங்களுக்கும் வக்காலத்தமாகக்கூடிய, அதாவது வழிகளும் சரி வழிகேட்டு இல்லாட்டாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி, நாங்கள் நடுநிலையோடு இருக்க வேண்டும் என்ற அந்த நடுநிலை பேணிகிறோம் என்ற பெயரில் இன்றைக்கு மார்க்கத்தில் சிலர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பலர்களும் அப்படியாப்பட்ட வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக, இது நிச்சயமான சரியான வழிகாட்டுகள் அல்ல, சரியான வழிமுறை அல்ல. நடுநிலை என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதும் எதை சொல்லி தந்தார்களோ அதில் மட்டும்தான் நடுநிலையை தவிர, நாம ஒன்று எடுத்து நாம ஒரு முடிவு செய்து நானாக நடுநிலையோடு இருக்கிறேன், இவர் வேணுமா இவர் வேணும் மோதுவதுனா என்ன, நம்ம பார்த்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜமாத் வந்து என்ன செய்யுது, உள்ள உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு, வேலை பார்த்துட்டு போ மோல்டு ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துங்க, நீ ரெண்டு பேரும் வெளியில போ, நீ ரெண்டு பேரும் உட்காந்து என்னடா என்ன கேள்வி கொடுத்துன்னு. அதே மாதிரி என்ன நம்ம இருக்க, எனக்கு வந்து எல்லா ஜமாத்தும் பிடிக்கும் ரைட்டு, மோல்ந்து வந்து அங்கேயும் உட்காந்துக்குவாரு, மோல்ந்து வேணாம் அப்படின்னா அங்கேயும் உட்காந்துக்குவாரு, வரதட்சணை வாங்கினா அங்கேயும் உட்காந்துக்குவாரு, அந்த கல்யாணத்துல கலந்து கொள்வாரு, வரதட்சணை வேணாம் அந்த கல்யாணத்துல கலந்து கொள்வாரு. என்ன கேட்குறேன், இது என்ன என்ன மார்க்கம் ஒண்ணு, இதா எதுலாம் உள்ளது, உனக்கு வந்து வரதட்சணை வேணும் அப்படிங்கிறது இருக்கிறியா, வரதட்சணை வாங்குறது தான் கலந்து கொண்டு இருக்கிறியா, மோல்ந்து ஓடுறது தான் கலந்து கொண்டு இருக்கிறியா, அது உனக்கு அல்லாவுக்கு உள்ளது. ஆனால் இதுலையும் இருப்பி அதுல இருப்பி ரெண்டுலையும் பட்டுப்படாம இருக்கு, நான் நடுநிலை என்று சொன்னால் இது ஏமாற்று, இது ஏமாற்று. உண்மையிலே உனக்கு அது சரி என்று தெரிகிறதா, அது வந்து தெளிவா இல்லை, அல்ல தப்புன்னு தெரிதா விட்டுட்டு ஓடி வந்துரு, முடிஞ்சு போச்சு. தப்புன்னு தெரியல விட்டுட்டு ஓடி வந்தோம், ஓடி ஓடி வாங்குன்னு சொல்றோம். வரதட்சணை என்பது கூடாது, வரதட்சணை கல்யாணத்துக்கு செல்லக்கூடாது, அதே போல பெண் வீட்டில் வந்து சாப்பாடு போட்டால் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தெளிவா அடுத்து சொல்றோம். இது மாதிரியான ஒரு கொள்கை கூடாது, இது அல்லாவுடைய தூதர் காட்சி தராத கொள்கை அப்படின்னு சொல்றோம். இல்ல எனக்கு சரியா போடுது, நீ போய் அல்லாட்ட மாத்திக்காது விசாரது. ஆனால் இதுல நடுநிலை சொல்லி ஏமாற்றக்கூடாது, நடுநிலை வந்து ஏமாற்ற. இன்னும் சிலர் என்னன்னு சொன்னா, இவருக்கு வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை வேணும், ஆனா இவருக்கு வரதட்சணையெல்லாம் கொடுக்கக்கூடிய இவருடைய மகனுக்கு பெண்ணு வேணும். என்னடா புரியுதா உங்களுக்கு, இவன் நடுநிலை சொல்லுவோம், நான் நடுநிலை என் மகனுக்கு என் பிள்ளைக்கு வந்து என்ன செஞ்ச எதுவுமே போடாம கட்டி கொடுத்தேன் உனக்கு, அது ஓகே. அதே மாதிரி உன் மகனுக்கு செஞ்சிருக்கணும்ல, மகனுக்கு மட்டும் கண்டு காணாம போய் பிடிக்கிறது வந்து பிள்ளைங்க மாதிரி பிடிச்சி வாங்கியிருப்பான், இவன் நடுநிலை அப்படிங்கிறான். இது அல்ல, இப்படி இன்னைக்கு நிறைய பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இது அல்ல நடுநிலை என்பது, நடுநிலை என்பது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களாக இருக்க வேண்டும். அதில் மட்டும்தான் நடுநிலை தவிர, எல்லாரும் வேணும், எல்லாரும் கூடும், எல்லாருக்கும் அரவணைச்சு போனா இங்க வேலையே கிடையாது. அப்படி இருந்தா குழியாயுள் காப்பிட்டு இறங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, குழியாயுள் காப்பிட்டு டிக்ளேர் பண்ணா கூப்பிடுங்க, கூப்பிடு கூப்பிட்டு பறிச்சவளே சொல்ல, நீ வணங்குவதை நான் வணங்க மாட்டேனா, ஓ வணக்க வேற என் வணக்க வேற டிக்ளேர் பண்ணுங்க சொன்னான். பண்ணினார்கள், பண்ணிவிட்டு அப்படிதான் வாழ்ந்து காட்டினார்கள். அதுதான் நடுநிலை என்பதை புரிந்து வாழ்வோம். எல்லாம் நல்லா அப்படிப்பட்ட நல்லதை சமூகமாக நம்மை மாற்றி அமைப்பானாக. வாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதர சோதிகளே, முதல் முறையில் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு நடுநிலை சமூகமாக நாம் வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வந்து பல்வேறு செய்திகள் மூலமாக பார்த்தோம். இந்த நடுநிலை என்பது மறுமை வரை தொடர்கிறது என்ற செய்தியை வந்து ஆரம்பத்தில் கூறினோம். அதற்குத்தான் அந்த வசனமாக சூரத்துல் பக்கராவோட 143வது வசனமாக எல்லாம் சொல்கின்ற பொழுது, இப்ப கதாலிக்கு ஆள்நாக்கும் உம்மத்தம் வசத்தா, உங்களை வந்து நான் நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், சுகதாரன்னா இவை எப்போ ரசூல் அனைத்தும் செய்கிறார், நீங்கள் மனிதர்களுக்கு சாட்சி சொல்வதற்காகவும் அதே போல ரசூல்மார்கள் வந்து உங்கள் மீது சாட்சி சொல்வதற்காக வேண்டியும் உங்களை நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த நடுநிலை சமூகம் என்பது மறுமை வரை தொடர்கிறது. எப்ப தொடரும் அப்படின்னு சொன்னா, இங்க உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான இறைப்பூதருடைய அந்த வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி சரியா வாழ்ந்த அப்படின்னு சொன்னா மறுமையில ஒரு நிகழ்வு நடக்க போகிறது. அதை குறித்து அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, நபிமார்கள் அல்லாஹ் கூப்பிடுவான் வரும்பொழுது. ஒரு ஆள் நம்ம சில நபிமார்களோட ஒருத்தர் வருவாங்க, சிலரோட ரெண்டு மூணு பேர் வருவாங்க, சிலரோட கொஞ்சம் கூட்டம் வருவாங்க, இப்படிலாம் வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த நபிமார்களுடைய அந்த உம்மத்தினர்கள் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னுடைய செய்தி, அதாவது நான் சொன்ன அந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த நபிமார்களால் சொல்லப்பட்டதா என்று அல்லாஹ் கேட்பான் வறுமையில. அப்படி கேட்கின்ற பொழுது பொய் சொல்லுவான். ஏன்னா இங்க பொய் சொல்லிய படை இருக்கிறான் பாருங்க, பொய் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னு சொன்னா, எங்களுக்கு எந்த ஒரு இறை சூதரம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இறை செய்தியும் சொல்லவில்லை என்று சொல்லி அப்படியே சொல்லுவான். உங்களுக்கு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது பெரிய வேலை, பெரிய அண்டா இருக்கணும் அல்லது வந்து தேஷா இருக்கணும், பெரிய சக்தி இருக்கணும், அவ்வளவு பெரிய பொய் சொல்லுவான். சொன்ன உடனேயே நபிமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நபிமார்களே உங்களுக்கு நான் என்னுடைய செய்தியை கொடுத்து உங்களுடைய மக்களுக்கு சொல்ல சொன்னேனே, சொன்னீர்களா? இவன் பொய் சொல்லிட்டான்ல, அவங்க பொய் சொல்லுவாங்களா? அவங்க ஆம் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாட்சி வேணுமையா? சாட்சி யார் தம்பி சொன்னாங்களோ அதை பொய் சொல்றான், சொல்லலன்னு சொல்லிட்டான். யார் சொன்னார்களோ பொய் சொல்லாதவர்கள் அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்லிட்டோம்ட்டாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், நபிமார் கேட்ட உங்களுக்கு சாட்சியாளர் யார்? அழகான கேள்வி. உடனே சொல்லுவார்கள், முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் என்பார். அல்ஹம்துலில்லாஹ், யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் போது மறுமையில் முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தும் தான் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே, அவர்களை அழைத்துவார்கள் என்று சொன்ன உடனேயே நாம் அவர்களுக்கு சாட்சி சொல்லுவோம். இது எப்படி சாட்சி சொல்லுவோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லியிருக்கிறான், எல்லா உம்மத்துக்கும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், ரசூலுமார்களை அனுப்பியிருக்கிறான், அவர்கள் இந்த சூதுவத்தை எட்டி விட்டார்கள் என்பதை எல்லாம் படிக்கிறவங்க, படித்த மக்கள், புரிந்த மக்கள், தெரிந்த மக்கள் அதை சாட்சியாக எடுத்துக்கொண்டு மறுமையிலே அந்த நபிமார்களை அங்கே சாட்சி சொல்லி நடுநிலையோடு இருந்து அவர்களை பாதுகாப்போம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அகமது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மறுமை வரை தொடர்கிறது இந்த குர்ஆனுடைய பந்தம், நம்மை அங்கேயும் நடுநிலைமையாக இருக்க வைக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஒரு சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமான அதையெல்லாம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். எனவே எது நடுநிலைமை என்பதை நல்ல முறையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மாத்திரம் புரிஞ்சு நாம் வாழ்க்கணும் சொன்னால் மறுமை வரை அது வெற்றிக்குரியதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவள் அல்லா தந்தரில் வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தெரிவிக்கிறேன். வாகன் தாவான அலி ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.